إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மிக பெருமதி வாய்ந்த நாட்களுக்கு மத்தியில் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12 அல்லாஹ்வினது பதிவேட்டில் இருந்து வருவதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படியான 12 4 மாதங்கள் கண்ணியம் பொருந்திய மாதங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. அவை முதலாவது மாதமாகிய முஹர்ரம் மாதம், அதேபோன்று ரஜபு மாதம், அதேபோன்று 11 மாதமாகிய துல்கஅதா, 12 மாதமாகிய துல்ஹிஜ்ஜா மாதமாகும். இந்த மாதங்களை பொறுத்தவரைக்கும் இவற்றை அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதங்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறான். இதிலே பாவமான செயல்களில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். காஃபிர்களுக்கு எதிராக அவர்களாகவே முன்வந்தாலே தவிர மற்றபடி போர் செய்யக்கூடாது என்ற சில சட்டதிட்டங்கள் காணப்படுகின்றன. இப்படியான கண்ணியம் பொருந்திய மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தில்தான் இப்பொழுது நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதங்களிலும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதமானது மிக மிக பெருமதி வாய்ந்த ஒரு மாதமாக காணப்படுகிறது. இதிலேதான் புனித ஹஜ் கிரியை நிறைவேற்றப்படுகிறது. அதேபோன்று படைத்த ரப்புல் ஆலமினிற்காக அறுத்து பலியிடப்படுகிறது. அதேபோன்று ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த மாதத்திலே இன்னும் பல்வேறுபட்ட சிறப்பம்சங்கள் காத்திருக்கின்றன. அவற்றை இந்த பாடத்தின் வழியாக ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் சிறப்புகளை பொறுத்தவரைக்கும் எப்பொழுது துல்கஅதா மாதம் முடிவடைந்து துல்ஹிஜ்ஜா மாதத்திற்கான பிறை தென்படுகிறதோ அது முதல் இந்த மாதத்தின் மகத்துவம், இந்த மாதத்தின் பெருமதி ஆரம்பித்து விடுகிறது. இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரி, அபு தாவூத் போன்ற கிரந்தங்களில் இடம்பெறுகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மல் அமலு ஃபில் அய்யாமில் அஷ்ரி அஃலலு மினல் அமலி ஃபி ஹாதி. அதாவது இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பித்து விட்டதென்றால் இந்த மாதத்தின் முதலாவது நாளிலிருந்து பத்தாவது நாள் வரைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக, நாட்களாக காணப்படுகிறது. இது அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பத்திற்குரிய நாட்களாகும், அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் வாய்ந்த நாட்களாகும், சிறப்பு வாய்ந்த நாட்களாகும். இதனுடைய சிறப்பு எந்த அளவென்று சொன்னால், இந்த நாட்களிலே ஒரு மனிதன் எப்படியான ஒரு அமலை செய்தாலும் அது மிக மிக பெருமதி வாய்ந்தது, வேறு எந்த நாட்களிலும் இந்த மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையோ அந்தஸ்துகளையோ யாராலும் அடைய முடியாது. இந்த விடயத்தை எம் உள்ளங்களிலே நாம் ஆழமாக நிறுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கான இந்த வாய்ப்பை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். இதோ நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பத்து நாட்களில் ஒருவர் அமல் செய்கிறார், இது மிக மிக விசேடமானது. இந்த நாட்களை வேறு எந்த மாதத்தின் எந்த நாட்களாலும் அடிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக கால ஓட்டத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பல்வேறுபட்ட மாதங்கள் காணப்படுகிறது. புனித ரமலானுடைய மாதம், அதே போன்று ஷவ்வால் மாதம், இப்படியான பல்வேறுபட்ட மாதங்கள் இருக்க இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் அதிலும் 30 நாட்களும் கிடையாது. முதல் 10 நாட்களுக்கு கிடைக்கக்கூடிய தனி சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த நாட்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அதனுடைய அந்தஸ்தே தனித்துவமான என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி ஒரு செய்தியை கேள்விப்படுகிற பொழுது நிச்சயமாக எமது உள்ளங்களிலே எந்த ஒரு அமலை செய்தாலும் அது மிக பெருமதி வாய்ந்த அமலாக இருக்குமா, சிறிய பெரிய அமல்கள் எந்த அளவில் இருந்தாலும் இந்த அமல்களில், அதாவது இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று வேறு நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் ஆகாதா என்ற ஒரு கேள்வி நிச்சயம் எமக்கு எழுந்திருக்கும். அன்றிருந்த சஹாபாக்களுக்கும் இதே கேள்வி எழுந்தது. கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், ஒரு மனிதர் இந்த 10 நாட்கள் அல்லாத வேறு நாட்களில் அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தம் செய்ய புறப்பட்டு செல்கிறார், இப்படியான இந்த அமல் கூட இந்த 10 நாட்களில் செய்யப்படும் அந்த நன்மைக்கான பெருமதியை அடையாதா, அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் பெருமதி வாய்ந்ததா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பதிலை சொல்கிறார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். ஆம், இந்த பத்து நாட்களிலே ஒருவர் அமல் செய்வதிருக்கிறது, இது அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது. இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதர் செய்கின்ற அமல் மற்றைய நாட்களில் ஜிஹாது செய்வதை விட சிறப்பிற்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் நாம் சற்று நின்று சில விடயங்களை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது ஜிஹாது செய்தல் என்றால் நாம் ஒவ்வொருவருமே தெரிந்து வைத்திருக்கிறோம், அது ஒரு சாதாரண விடயம் கிடையாது. எப்படிப்பட்ட சக்தியுடையவர்களாக இருந்தாலும், எப்படியான சொத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும், அந்த யுத்தத்திற்காக நாம் பெயர் கொடுக்கிறோம் என்றால் சாதாரணமாக அந்த யுத்தத்திற்கு ஒரு மனிதனினால் பெயர் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சென்றால் திரும்ப வருவேனா என்ற ஒரு சந்தேகம் நிச்சயம் இருக்கும். இத்தோடு என்னுடைய கதை முடிந்தாலும் முடிந்து விடலாம் என்ற ஒரு மனநிலை இருக்கும். இப்படியான ஒரு தியாக உணர்வோடுதான் ஒரு மனிதன் அந்த யுத்தத்திற்கு புறப்படுவான். எமது மனதளவிலே இதை விட சிறந்த ஒரு அமல் இருக்க முடியாது என்று நாம் ஒவ்வொருவருமே விளங்கி வைத்திருக்கிறோம். சென்று உயிரோடு திரும்ப வருவது, கனிமத்துகளை பெற்று வருவதெல்லாம் இரண்டாவது விடயம். அது செல்லுவதற்கு முன் எமக்கு தெரியாது. சாதாரணமாக யுத்தத்திற்காக புறப்பட்டு செல்கிறோமா, நிச்சயமாக அது ஒரு மகத்தான அமலாகும். அதை விட இந்த பத்து நாட்களிலே ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பிற்குரியது. அது எப்படியான அமல்களாக இருந்தாலும் சரி, நஃபிலான நோன்புகளாக இருக்கட்டும், சிறிய பெரிய தர்மங்களாக இருக்கட்டும், அல்குர்ஆனை ஓதுதலாக இருக்கட்டும், ஜிக்ருகள் தஸ்பீஹுகள் என்று எதை செய்தாலும் ஒரு மனிதன் ஜிஹாது செய்வதை விட சிறப்பிற்குரிய மதிப்பு வாய்ந்த கூலிகளை இந்த பத்து நாட்களிலே பெற்றுக் கொள்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு விடயத்தை விதிவிலக்காக ஆக்குகிறார்கள். ஒரு அமல் காணப்படுகிறது, இது இதனுடைய பெருமதி தனித்துவம் வாய்ந்தது, இது மட்டுமே விதிவிலக்கானது என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வின் பாதையிலே யுத்தத்திற்கு செல்கிறார், ஆனால் அவரும் திரும்ப வரவில்லை, அவருடைய செல்வங்களும் திரும்ப வரவில்லை. இது ஜிஹாதிலும் மிகப்பெரிய ஒரு ஜிஹாதாக காணப்படுகிறது. இதனுடைய மதிப்பு, இதற்குரிய அந்தஸ்து தனித்துவம் வாய்ந்தது. இதை தவிர மற்றையபடி எந்த ஒரு அமலாலும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் இந்த ஹதீஸை அமல்படுத்துவதற்காக இப்படியான பெருமதியான நாட்களிலே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக ஒரு சில அமல்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தி ஸஹீஹ் புகாரி என்ற கிரந்தத்தின் இறுதி ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன, அந்த இரண்டும் நாவிக்கு மிக மிக இலகுவானதாகவும், தராசிலே மிக பாரமானதாகவும், படைத்த அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரியதாகும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற வார்த்தையாகும். இது அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரியது, தராசிலே மிகவும் பாரமானது, அதே போன்று நாவிற்கு மிகவும் இலகுவானது என்று சொல்லிவிட்டு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இலகுவான முறையிலே நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான ஒரு வழியை எமக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த ஒரு சாதாரண திக்ரை நாம் இந்த 10 நாட்களிலே எமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது அல்லது நேரம் ஒதுக்கி நாம் செய்கிற பொழுது சாதாரணமாகவே இதனுடைய பெருமதி இந்த 2 வார்த்தைகள் மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதுவும் இந்த 10 நாட்களில் நாம் செய்கிற பொழுது எம்மால் இதனுடைய நன்மைகளை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அதே போன்று இன்னொரு இலகுவான ஒரு அமலை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு செய்தி, அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 4 வசனங்கள். ஒரு மனிதர் இதனை ஒரு முறை ஓதுகிறார் என்றால் அவர் அல் குர்ஆனின் 1/3 பகுதியை ஈடு செய்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு முறை நாம் சூரா அல் இஹ்லாஸை ஓதுகிற பொழுது அதற்காக அல் குர்ஆனின் 1/3 பகுதியை ஈடு செய்த நன்மை கிடைக்கிறது என்று நபி அவர்கள் குறிப்பிடுவதன் காரணமாக இதே சூறாவை முழு குர்ஆனையும் நாம் ஓதி முடித்த நன்மையை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் 3 முறை ஓதுகிறோமா, முழு குர்ஆனையும் ஓதி முடித்த நன்மையை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். எனவே இது எப்பொழுது நாம் செய்தாலும் இந்த பாக்கியத்தை எம்மால் அடைந்து கொள்ள முடியும். மற்ற நேரங்களில் நாம் செய்ய தவறினோமோ இல்லையோ இந்த 10 நாட்களில் நாம் தவற விட்டுவிடக்கூடாது. இப்படி பல்வேறுபட்ட அமல்கள் காணப்படுகிறது. எந்த ஒரு அமலை இந்த 10 நாட்களிலே நாம் செய்தாலும் அதனுடைய கூலிகள் ஜிஹாது செய்வதை விட அதிகமானது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு செய்தி, யார் ஒரு நன்மையை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரோ அவருக்கு அதை செய்ததற்கான கூலி இருக்கிறது. மேலே 2 நன்மையை அடைவதற்கான வழிகள் சொல்லி காட்டப்பட்டது. இதை கூட நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோமா? நாம் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அவர்கள் செய்கிறார்களா, எமக்கு அதற்குரிய நன்மைகள் எந்தவித குறைவுமின்றி வந்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய இந்த 10 நாட்களிலே நாம் எந்தெந்த வழிகளில் இந்த அமல்களை செய்து கொள்ள முடியுமோ அந்த அத்தனை வழிகளையும் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கவலைக்கிடமான ஒரு விடயம் என்னவென்றால், தெரிந்தோ தெரியாமலோ 3 நாட்களை நாம் தவற விட்டுவிட்டோம். இன்று 4வது நாளிலே நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். 3 நாட்கள் சென்று விட்டது, மிகுதி இருப்பது 6-7 நாட்கள் தான். எனவே இந்த நாட்களையும் நாம் தவற விடுவோம் என்றால் அடுத்த முறை இப்படி ஒரு சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்குமா என்பது சந்தேகத்திற்குரிய. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய இந்த ஹதீஸை நாம் எம்மால் முடியுமான அளவு செயல்படுத்தி அதிகமான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே மேலே சொல்லப்பட்ட இந்த அம்சமானது 1வது நாள் தொடக்கம் துல்ஹஜ், அதாவது ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படக்கூடிய அந்த 10வது தினம் வரை இந்த சந்தர்ப்பம் எமக்காக காத்திருக்கிறது. இந்த 10 நாட்களும் அந்த அளவு பெருமதியானது என்பதனை 1வதாக உங்களது உள்ளங்களிலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்படி இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 1வது நாளிலிருந்து 8 நாட்கள் வரை செல்லுகிற பொழுது இந்த நன்மையின் வாசல்கள் திறந்து காணப்படுகிறது. 9வது மற்றும் 10வது நாளிலும் இந்த சந்தர்ப்பம் காணப்படுகிறது. அதே நேரம் 9வது நாளாக இருக்கக்கூடிய ஹாஜிகள் அரஃபா என்ற இடத்தை தரிசிக்கக்கூடிய அந்த தினமானது இன்னும் மதிப்பு மிக்க பெருமதி வாய்ந்த ஒரு தினமாக காணப்படுகிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள். அதற்கு யௌமு அரஃபா என்று பெயர் சொல்லப்படும். அந்த நாள் மிக மிக மதிப்பிற்குரியதாக காணப்படுகிறது. எந்த அளவு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அதாவது சியாமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தல்லதி க்வப்லா வஸ்ஸனத்தல்லதி பஅதா. இந்த அரஃபாவுடைய தினத்திலே அந்த அரஃபாவிலே இருப்பவர்கள் அல்லாமல் மற்றையவர்கள் அந்த நாளிலே நோன்பு வைப்பார்கள் என்றால் அதற்கு ஒரு மிக பெரும் பரிசு கிடைக்கிறது. அதாவது அந்த ஒரு நோன்பின் காரணமாக முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்கள் அப்படியே அழிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதே அரஃபாவுடைய அந்த நோன்பின் காரணமாக பின்னால் வரக்கூடிய இன்னொரு வருடத்தின் பாவங்கள் முற்றாக துடைக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்.
தூங்குறவங்க கொஞ்சம் இடத்த மாத்தி உட்கார்ந்து கொள்ளணும்.
எனவே இந்த 9வது நாளையும் நாம் சரியான முறையிலே அவதானித்து இதனுடைய கூலிகளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாளிற்கு அரஃபாவுடைய நாள் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இதிலே நாம் நஃபிலாக இருக்கக்கூடிய, நாம் விரும்பினால் நோட்க முடிந்த அந்த நோன்பை பிடிப்போம் என்று சொன்னால் அதற்காக முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவம், அதே போன்று பின்னால் வரக்கூடிய ஒரு வருடத்தின் பாவம், மொத்தத்தில் 2 வருடங்களின் பாவத்தை இந்த ஒரு நோன்பு துடைத்து விடுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த அரஃபா தினத்திலே நடைபெறக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த செய்தியும் ஸஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அதாவது அல்லாஹு தஆலா சில நாட்களிலே ரமலானுடைய இரவுகளிலே அந்த நரகத்திலிருந்து சில மனிதர்களை விடுவித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படி அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய இந்த விடுதலையை ஒரு நாளிலே மிக மிக அதிகமாக செய்கிறான். அந்த நாள் இந்த அரஃபாவுடைய நாளாகும். இந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா நரகிலிருந்து மிகவும் அதிகமானவர்களை விடுதலை செய்கிறான். இந்த நாட்களிலே விடுதலை செய்வது போன்று வேறு எந்த நாளிலும் விடுதலை செய்வது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படியான மிக மிக மதிப்பு வாய்ந்த ஒரு தினமாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் காணப்படுகிறது. 2 சிறப்புகளை நாம் இந்த நாளிலே அவதானித்திருக்கிறோம். முதலாவது, இந்த நாளிலே நாம் நோன்பு நோக்கிற பொழுது 2 வருடங்களின் பாவங்கள் அளிக்கப்படுகிறது. அதே போன்று இந்த நாட்களிலே இந்த நாளிலே அல்லாஹு தஆலா அதிகமான மனிதர்களை நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். இது போன்று வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹு தஆலா விடுதலை செய்வது கிடையாது என்று நாம் மேலே பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 10வது தினம் ஆகிவிட்டது என்று சொன்னால், நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அது ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படக்கூடிய நாளாக அது இருக்கிறது. அது ஒரு தூய்மையான பரக்கத்து பொருந்திய ஒரு நாளாக காணப்படுகிறது. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அந்த நாளிலே தொழுகை என்ற ஒரு விடயம் முஸ்லிம்களுக்கு கடமையாக காணப்படுகிறது. அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது நாள் முதன் முதலாக அந்த அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக
அவனுக்காக தொழ வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. அது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். பொதுவாக இது நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் ஆகிய இரண்டு நாட்களையும் குறிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே இதனையும் எம் சிந்தனைகளில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். குன்னா நுஹ்மரு அன் நுஹ்ரிஜல் يوم العيد حتى يخرج البكر من حذرها وحتى تخرج الحيل فيكن خلف الناس ويكبرن بتكبيره. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே மக்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு செய்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் என்று நேரடியாக பதிவு செய்யப்படுகிறது. மக்கள் ஏவப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன விடயம் என்றால், பெருநாளுடைய தினத்திலே அந்த பெருநாள் திடலிற்கு ஒவ்வொரு மனிதர்களும் சமூகம் அளிக்க வேண்டும். திரை மறைவில் இருக்கக்கூடிய கன்னி பெண், அதே போன்று மாதவிடாய் பெண்கள் உட்பட அனைவரும் அந்த தினத்திலே அந்த பெருநாள் திடலுக்கு சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து இந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் ஆண்களை தொடர்ந்து பின்னால் உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த நாளிலே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் தக்பீர் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் ஆண்கள் தக்பீர்களை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தக்பீரை பின்தொடர்ந்து பெண்களும் தக்பீர்களை சொல்ல வேண்டும். அதே போன்று அந்த நாளின் அபிவிருத்தியை எதிர்பார்த்து செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளிலும் இந்த பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த நாளின் தூய்மையை கருதி செய்யப்படக்கூடிய பிரார்த்தனையிலும் இவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸின் மூலம் இந்த நாள் அபிவிருத்தி பொருந்தியது, இது தூய்மை மிக்க ஒரு நாளாக இருக்கிறது என்ற விடயத்தை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஹஜ் பெருநாள், இந்த நாளினுடைய மதிப்பையும் நாம் இந்த இடத்திலே விளங்கி இருக்கிறோம். அதே போன்று நாம் சிந்தனையில் நிறுத்த வேண்டிய இன்னொரு விடயம், இந்த 10வது தினமும் ஜிஹாது செய்வதை விட அதிகமான அமல்களை கொள்ளையடிக்கக்கூடிய நாளாகும். அதே நேரம் இந்த நாளுடன் அந்த சந்தர்ப்பம் முடிவடைகிறது. இந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே முதலாவது நாம் தொழுகையை நிறைவேற்றியதன் பிறகு ஒரு மிக பெருமதி வாய்ந்த, மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஒரு வணக்கம் காணப்படுகிறது. அதுதான் அல்லாஹ்விற்காக கால்நடைகளை நாம் அறுத்து பலியிடுவதாகும். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இன்ன அவ்வல மா நபதஉ ஃபீ யௌமினா ஹாதா அன் நுஸல்லி ஸும்ம நர்ஜிஉ ஃபனன்ஹர். அதாவது நிச்சயமாக இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே இந்த நாளை நாம் ஆரம்பிப்பதெல்லாம் முதலாவது தொழுகையை கொண்டுதான். அதை தொடர்ந்து நாம் திரும்பி சென்று அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிடுவோம். அதாவது எப்படி துல்ஹஜ் மாதத்தின் அந்த 10வது தினத்திலே நாம் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த தொழுகையை நாம் தொழுகிறோமோ, அதை தொடர்ந்து அடுத்த விடயமாக அல்லாஹ்வின் பாதையிலே அல்லாஹ்விற்காக குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த 10வது தினத்திற்கு சொல்லப்படக்கூடிய பெயர் என்னவென்று சொன்னால் யௌமுன் நஹர் என்ற பெயராகும். அதாவது அறுத்து பலியிடப்படக்கூடிய நாள். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதிலிருந்து மிக அழகாக நாம் அறுத்து பலியிடுவதற்கு தகுதியான நாள், நாம் அறுத்து பலியிட வேண்டிய நாள் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் அந்த 10வது நாள். தொழுகைக்கு முன் அறுக்க முடியாது, தொழுகையை முடித்துவிட்டு சென்று அறுப்பதுதான் வேலை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டு. இரண்டாவது மூன்றாவது நாட்களிலே அறுப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அது மேலதிகமாக கால்நடைகள் இருக்கிற பொழுது நாம் அறுத்து கொள்ளலாம். முதலாவது இந்த ஹதீஸை நாம் சரியாக கவனம் செலுத்தி இதன்படி நாம் அமல் செய்கிறோமா என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான வார்த்தை, இன்றைய நாளை நாம் ஆரம்பிப்பதெல்லாம் முதலில் தொழுகையை கொண்டுதான், அதை தொடர்ந்து நாம் திரும்பி சென்று அல்லாஹுவிற்காக அறுத்து பலியிடுவோம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியாகும். அதை தொடர்ந்து அந்த பத்தாவது நாளுக்கு பிறகு பதினோராவது பனிரெண்டாவது பதிமூன்றாவது நாட்கள் காணப்படுகிறது. இதுவும் அல்லாஹு தஆலா சிறப்பு மிக்க நாட்களாக அடையாளப்படுத்தக்கூடிய நாட்களாகும். இந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று நாட்கள் சம்பந்தமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இன்ன யௌமி அரஃபா வ யௌம நஹர் வ அய்யாம தஷ்ரீக் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம். அதாவது இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து நாட்கள் முஸ்லிம்களுடைய இஸ்லாமியர்களினுடைய பெருநாட்களாகும் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். அதிலே முதலாவது நாள் அரஃபாவுடைய நாளாகும், ஒன்பதாவது நாள். இரண்டாவது அறுத்து பலியிடப்படக்கூடிய பத்தாவது நாளாகும், ஹஜ் பெருநாள் நாம் கொண்டாடக்கூடிய நாள். அதே போன்று வஅய்யாமு தஷ்ரீக் பதினோராவது பனிரெண்டாவது பதிமூன்றாவது ஐயாமு தஷ்ரீக் என்று பெயர் சொல்லப்படக்கூடிய இந்த நாட்கள் ஆகிய இந்த ஐந்து நாட்களும் இஸ்லாமியர்களாகிய எங்களின் பெருநாட்களாகும். வஹிய ஐயாமு அக்லின் வஷுர்ப், இந்த நாட்கள் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்குரிய நாட்களாகும். வஜிக்ரில்லா, இன்னும் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு செய்வதற்கும் உரிய நாட்களாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் இந்த நாட்களிலே நோன்பு பிடிக்க முடியாது என்ற விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி இந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராவது நாள் தொடக்கம் பதிமூன்றாவது நாள் வரை இந்த மூன்று நாட்களும் இஸ்லாத்திலே மகத்துவம் வாய்ந்த நாட்களில் சிலவையாக அடையாளப்படுத்தப்படுகிறது என்பதனையும் இந்த ஹதீஸின் மூலம் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுவரையில் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது நாளிலிருந்து பதிமூன்றாவது நாள் வரை மிக மிக பெருமதி வாய்ந்த நாட்கள் என்பதனை இந்த இடத்திலே விளங்கியிருக்கிறோம். இவற்றிலே நாம் விளங்கி கொண்ட பல்வேறு விடயங்கள் காணப்படுகிறது. இந்த பாக்கியம் பொருந்திய இந்த மாதமானது மீண்டும் அடுத்த முறை வரும், ஆனால் அந்த நேரம் நாம் இருப்போமா என்பது சந்தேகத்திற்குரியது. எனவே இந்த நாட்கள் எமக்காக தரப்பட்ட சந்தர்ப்பம் என்பதனை மிக அழகாக புரிந்து கொண்டு இந்த நாட்களின் மூலம் படைத்த அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரிடமும் என்ன எதிர்பார்க்கிறானோ அதனை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முடியுமான முயற்சிகளை செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்காக எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என வேண்டி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அக்கூல கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.